بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அஹ்காமு ஜனாயிஸ், ஜனாசாவுடைய சட்டதிட்டங்கள் உடைய இந்த பாடத்தில் ஷேக் நாசருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு நோயாளியின் மீது உள்ள கடமை சம்பந்தமான வகுப்புகள் வந்து சென்ற இரண்டு வகுப்புகளில் அது தொகுத்து பார்க்கப்பட்டிருக்குது. அதை நாங்கள் இறுதியாக மீட்டிக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய தலைப்புல மரணம் நெருங்கிவிட்ட ஒரு நோயாளி, மரணம் நெருங்கிவிட்ட ஒரு நோயாளியை பொறுத்தவரையில் அந்த நோயாளியின் மீது உள்ள கடமைகளை நாம் பார்த்தோமா இல்லையா? எங்க பாத்தீங்க? சரி சரி, எல்லாம் இங்கே லைட்டை பார்க்குற மாதிரி தெரியாதான் பார்க்கணும். அதில் வந்து இன்று அதில் பதிமூன்றாவது விடயமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த ஷஹாதாவை, தூய்மையான களிமாவை அவருக்கு சொல்லிக் கொடுத்தல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த மரணத்தை நெருங்கிவிட்டவருக்கு நீங்கள் களிமாவை சொல்லிக் கொடுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப எனவே அந்த இடம் இப்ப நாம் நினைக்கிறோம், இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற களிமாவை நாம் இலகுவாக சொல்லிவிடலாம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த களிமா அந்த நாவிலிருந்து வெளிப்பட வேண்டும். அந்த நாவிலிருந்து வெளிப்படுவதாக இருந்தால் அல்லாஹுடைய அருள் தேவை, அல்லாஹுடைய தௌஃபீக் தேவை. அவர் அந்த வாழ்வை வாழ்ந்திருக்க வேண்டும். அல்லாஹுவை உரிய முறையில் ஏற்று நம்பி அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்திருந்தால்தான் அந்த வார்த்தைகள் வெளிப்படும். லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்க பார்த்துருப்பீங்க சில பொழுதுகளில் சக்கராத்தில் இருக்கக்கூடியவருடைய நிலைகளை நீங்க சில சந்தர்ப்பங்களில் கண்கூடாக கூட பார்த்துருப்பீங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க படுற அந்த வேதனை, அதாவது எந்த ஒரு வார்த்தையும் உச்சரிப்பதற்குரிய நேரம் அல்ல, இந்த மாதிரி நாங்கள் நிறைய இடங்கள் சந்தர்ப்பங்களை பார்த்துருக்கிறோம். அந்த அளவுக்கு என்ன செய்ய, அவங்க மூச்சு திணறி கொண்ட ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் இருப்பாங்க. எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த களிமாவை அந்த சந்தர்ப்பத்தில் மொழிவதென்பது பெரும் பாக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைந்து விடுகிறதோ அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார், தஹலல் ஜன்னா. இதுதான் மிகப்பெரிய பாக்கியம். சுபஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, நீங்க எடுத்து பாருங்க, சிலருடைய வாழ்வை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை வந்து எதுக்கு பழக்கப்பட்டிருக்குதோ அந்த அதுதான் கடைசியில் வரும். சிலருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க, எதுக்கு பழக்கப்பட்டிருக்குதோ அந்த பழக்கப்பட்ட விஷயங்கள் தான் கடைசி வார்த்தைகளாக கூட வெளிப்படும். களிமாவுக்கு அங்கே இடம் இருக்காது. சிலருடைய வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், அவங்களுடைய தொழில், அதில் அவங்களுக்கு பழக்கப்பட்ட வார்த்தைகள், இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய நிலைகள் எல்லாம் பார்க்கிறோம். சிலர் வந்து எனது இசையை கேட்டுக்கொண்டே, சில அறிஞர்கள் உரை நிகழ்த்தும் போது சொல்லுவாங்க, எக்ஸிடென்ட்களில் மரணிக்கக்கூடியவங்க இசையை கேட்ட நிலையில் என்ன செய்யறாங்க, எக்ஸிடென்ட் நடக்குது. அந்த இடத்துல அவங்களுக்கு என்னது, அந்த வார்த்தைகளை தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய நிலையில் உயிர் பிரியக்கூடிய அவர நிலைகள். எனவே என் அருமையான சகோதரர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தை, இந்த தூய்மையான வார்த்தைகள் இறுதி வார்த்தைகளாக வெளிப்படுமாக இருந்தால் அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்பதை நாம் இந்த ஹதீஸினூடாக பார்க்கிறோம். அதேபோன்று அதிலே அடுத்ததாக கவனிக்க வேண்டியது, அங்கு இருக்கக்கூடியவர்கள் அவரை சுற்றி இருப்பாங்களா இல்லையா, அந்த உயிர் பிரியக்கூடிய அந்த தருணத்தில் இருக்கக்கூடியவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் வலா யகூலு ஃபி ஹுதூரிஹி இல்லா கைரா, அவரை பற்றி வந்து நல்லதை தான் பேச வேணும், அவரை பற்றி என்ன செய்யணும், நல்லதைத்தான் பேச வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா ஹலர்துமுல் மரீல அவில் மையித, நீங்க ஒரு ஜனாசா அல்லது ஒரு மரணப்படுக்கல் அப்படி நோயில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தரை பார்க்க போறீங்கன்னு சொன்னா நல்லதை சொல்லுங்கள், ஹைர் நன்மையை சொல்லுங்கள், நல்லதை சொல்லுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னல் மலாயிக்கத்தை யுஅம்மினூன அலா மா தகூலூன், நீங்க சொல்லக்கூடியதுக்கெல்லாம் மலக்குகள் ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மலக்குகள் ஆமீன் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். உடனே அபு சலமா ரலியல்லாஹு அவர்களுடைய மரண சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போறாங்க, நபி அவர்கள் அங்கே செல்கிறார்கள், அவங்களுடைய உயிர் பிரிகிறது. அப்ப அங்க உள்ளவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய குடும்பத்தாரெல்லாம் கதறி அழுகின்றார்கள். அழும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நீங்கள் அபூ சலமாவுடைய விஷயத்தில் நல்லதையே பேசுங்கள், நல்லதை சொல்லுங்க, நீங்கள் சொல்லக்கூடியவற்றுக்கு மலக்குகள் ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். எனவே அருமையான சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் அந்த இடத்தை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். வேகமான ஒரு நகர்வு. அப்ப அந்த இடத்தை அடைகின்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த அருளை பெற்றவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை சொன்ன நிலையில் எமது உடலிலிருந்து உயிர் பிரிய வேண்டும். அப்ப அதற்கான பிரார்த்தனையும் அதற்கான வாழ்வும் எம்மிடம் இருக்க வேண்டும். அதே போன்று இதில் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் வந்து சத்தமிட்டு களிமா சொல்ல வேண்டும் அப்படி என்பதல்ல, அல்லது அங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் களிமாவை கேட்க வேண்டும் அப்படி சத்தமிட்டு சொல்லக்கூடிய ஒரு முறையில் அப்படி ஒரு முறை கிடையாது. மாற்றமாக என்ன இருக்குதுன்னா, அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவருக்கு ஒருவர் என்ன செய்வது, சொல்லிக் கொடுப்பது, ஒருவர் அமைதியாக அவருக்கு காதுக்கு அருகில சென்று அந்த களிமாவை என்ன செய்வது, அவருக்கு சொல்லிக் கொடுப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி தோழரை, மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு அன்சாரி தோழரை நோய் விசாரிக்க செல்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடம் சொல்கிறார்கள், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வீராக அப்படி என்று சொல்லி அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது அந்த வார்த்தைகளை அவர் என்ன செய்தாரு, அந்த வார்த்தைகளை தான் ரசூலா எனக்கு தெரிவு செஞ்சு தாரீங்களான்னு கேட்கிறாரு. ஆம் என்று சொன்னப்பட்ட போது அந்த வார்த்தைகளை அவர் சொன்னார் அப்படி என்பதை பார்க்கிறோம். அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அப்படி அந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தாங்க என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்து இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும், என்னன்னு சொன்னா, அந்த வார்த்தைகளை சொல்லித்தாரண்டா நாங்க வேறு வார்த்தைகள் அவரை பேச விடக்கூடாது. அப்ப அந்த நேரத்தில் உயிர் பிரியக்கூடிய நேரம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிட்டாருன்னு வைங்க, அதுபோல எதையும் பேச விடக்கூடாது, பேச வைக்கவும் கூடாது, அதுக்கு முயற்சிக்க கூடாது. அது கடைசி வார்த்தையாக அது அமைய வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இறுதி வார்த்தையாக அமைய வேண்டும். அப்ப அதை சொன்னதுக்கு பிறகு திரும்ப என்ன செய்யறது, நாங்க பேச்சை துவக்கி வேறு வேறு விஷயங்களை பேசிக் கொண்டிருக்க கூடாது. அப்ப இதிலும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஒரு முஹத்திஸ் அந்த ஜுர்ஆன் வரக்கூடிய ஒரு அந்த பேரை நினைக்கிறேன், அல்லது கிட்டு அப்படி வரக்கூடிய ஒருத்தர் கூட, அவருடைய மரண வேளையில் கூட இரண்டு இன்னும் அதாவது பிரபல்யமிக்க இரண்டு முஹத்திசீன்கள் சென்று இப்ப சொல்றாங்க, இவருக்கு எப்படி நாங்கள் களிமாவை சொல்லிக் கொடுக்கலாம் என்று சொல்லும் போது, இப்ப நான் இப்ப சொன்ன ஹதீஸ் இருக்குதானே, இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடர்ந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க, ஹத்தசனா ஹத்தசனா, இவர் எனக்கு அறிவித்தார், இவர் எமக்கு அறிவித்தார், ஹத்தசனா ஹத்தசனா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க. சொல்லிட்டு வரும்போது, ஏன்னா அவர் ஹதீஸ்கலையுடைய அறிஞர், ஹதீஸ்கலையின் அறிஞர் அவர், அப்படி சொல்லி வரும்போது கடைசியாக அந்த அறிவிப்பாளர் தொடர் முடிந்த உடனே அவர் ஹதீஸ்கலையுடைய அறிஞர் சொல்லிட்டார், அவர் சொல்றார், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கால மன் கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல் ஜன்னா என்று அந்த அறிஞர் சொல்றாரு, அதோட அவர் உயிர் பிரியுது. அப்ப எனவே அந்த அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க, இப்ப இவருக்கு இந்த ஹதீஸ் இந்த வார்த்தையில எப்படி கொண்டு வரலாம் என்பதற்கு அந்த அறிவிப்பாளர் தொடர்ந்து தான் சொன்னாங்க, அவர்கிட்ட போயிட்டு ஹத்தசனா ஹத்தசனா ஹத்தசனான்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. சொல்றாங்க, கடைசியில் அவர் என்ன செய்யறாரு, கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல் ஜன்னான்னு சொல்லி அவருடைய உயிர் பிரிகிறது. அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, 14வது விடயம் தான் அவங்க சொன்னது, அங்க வந்து அவருக்கு தான் அந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை அங்கு உள்ளவங்க கேட்க வேண்டும் என்பது அல்ல, அப்படி ஒரு முறை அல்ல, அங்கு உள்ளவங்க எல்லாம் சத்தமிட்டு சொல்ல வேண்டும் என்பதும் அல்ல. அவர் அமைதியா அந்த வார்த்தைகளை செய்யும் எடுத்து சொல்ல வேண்டும். 15வது விடயம் என்னவென்று சொன்னால், சூரத்து யாசினை ஓதுவது. சூரத்து யாசினை வந்து என்ன செய்யறாங்கடா, பெரும்பாலும் அந்த நேரத்தில் ஓதுறாங்க, அப்படி மரண வேலையில் இருக்கக்கூடிய இடத்துல வச்சு ஓதுறாங்க. ஆனால் இது தொடர்பாக ஆதாரப்பூர்வமான எந்த ஹதீஸும் கிடைக்கல. இது தொடர்பாக ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் இக்ரா அலா மௌத்தாக்கும் யாசின் என்று வரக்கூடிய ஹதீஸும், மௌத்தாக்கள் மீது யாசின் ஓதுங்கிற ஹதீஸ் எல்லாம் பலவீனமான ஹதீஸ், ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அல்ல. எனவே அந்த அடிப்படையில் அந்த நடைமுறைக்கு ஆதாரம் இல்லை, அதுக்கு என்ன இல்லை, ஆதாரம் இல்லை. அதே போன்று கிபிலாவை முன்னோக்கி வைக்க வேண்டும் அப்படி என்பதற்கும் ஆதாரம் இல்லை. கிபிலாவை முன்னோக்கி தான் என்ன செய்ய வேண்டும், வைக்க வேண்டும் என்பதற்கும் என்ன இல்லை, ஆதாரப்பூர்வமான செய்திகள் வரவில்லை. இதை வந்து சயீத் பின் முசையப் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய தாபியை, உங்களுக்கு தெரியும் சயீத் பின் முசையப் ரஹிமஹுல்லாஹ் மிகச்சிறந்த ஒரு தாபியாக இருக்கக்கூடியவர், மூத்த தாபியின்கள் ஒருவர். இவர் வந்து இதை வெறுத்தார், இப்படி கிபிலாவை முன்னோக்கி வைத்து அவர் செய்கிறார், வெறுக்கக்கூடியவராக இருந்தார். அவர் கேட்பாரு, என்ன இவர் ஒரு முஸ்லீமான மையத்தா இல்லையா, ஏன் நீங்க எப்படி வைக்க வேண்டும், கிபிலாவை முன்னோக்கி அவர் ஒரு முஸ்லீமானவராக இருக்கிறார், அப்படி கேட்கக்கூடியவராக அவங்க இருந்தாங்க என்பதை பார்க்கிறோம். அதே போன்று சயீத் பின் முசையப் இப்ராஹிமுல்லாவுடைய மரண வேலை, அந்த மிகப்பெரிய தாபியுடைய மரண வேலை, அந்த அவங்களோட மரண வேலையில அங்க இருக்கிறாங்க அபு சலமா இப்னு அப்துல் ரஹ்மான், அவர் இருக்கிறார். அவர் சொல்றாரு, சயீத் பின் முசையப் இப்ராஹிமுல்லா அவங்களுக்கு அந்த நோயுடைய அகோரம் மரண வேலை, அவங்க மயக்கமுற்று விடுகிறார்கள். இப்ப மயக்கமுற்றோன்னு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவர் வந்து எந்த விரிப்பில் வைத்திருந்தாங்களோ, ஒரு கட்டில ஏதாவது ஒரு விரிப்பில் வச்சிருப்பாங்களோ, அதை அப்படியே கிபிலாவை நோக்கி திருப்பிடுறாங்க. அவர் மயக்கத்தில் இருக்கிறார், திருப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் மயக்கம் தெளிந்தவுடன் அவங்க கேட்கிறாரு, நீ என்ன எது மாற்றங்கள் செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கிறார். கேட்கும்போது ஆமடு சொன்ன போது இல்ல, திரும்ப பழைய மாதிரியே வைங்க, கிபிலா நோக்கி திருப்ப வேண்டியது இல்லை என்று சொல்லி சொன்னார் என்ற ஒரு செய்தி வருது. எனவே இதுல 15வது அம்சம் என்னென்றால், சூரத்து யாசினை ஓதுவது, கிபிலாவை திருப்பி நோக்கி திருப்பி வைப்பது என்பதெல்லாம் அதுக்கெல்லாம் ஹதீஸ்கள் கிடையாது, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆதாரம் இல்லை என்று சொன்னால் அந்த நடைமுறை சமுதாயத்தில் இருந்தாலும் புறக்கணிக்கப்பட வேண்டியது, ஆதாரம் இல்லைன்னா புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு அடிப்படை. அதே போன்று அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா 16வது விஷயம், இப்ப ஒரு காஃபிரான ஒருவன், ஒரு காஃபிர், காஃபிர் வந்து மரண வேலையில் இருக்கிறான், மரண வேலையில் இருக்கும்போது அவனை அந்த இடத்துல அந்த காஃபிரானவரை போய் நோய் வீசா அந்த இடத்துக்கு போய் அவரை என்ன செய்யலாம், அவரை அந்த இடத்துல பார்த்து விட்டு அவருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லலாம், இஸ்லாத்தை என்ன செய்யலாம், எடுத்து சொல்லலாம். இப்ப அபு தாலிப் எடுத்து பாருங்க, அபு தாலிபுடைய மரண வேலையில ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க அந்த நேரத்தில், முயற்சியை கைவிட்டாங்களா, முயற்சியை கைவிடுறத சொல்லாங்க. இது ஒரு தாயுடைய பண்பு, சுபஹானல்லாஹ். பாருங்க, ஒரு தாய், ஒரு அழைப்பாளர் எது வரைக்கும் முயற்சி செய்வார், கடைசி வரை முயற்சி செய்வார். ஒரு தாய், ஒரு அழைப்பாளர் இறுதி வரை முயற்சி செய்வார், தாவா செய்வார், அப்படி என்றது ஒரு பெரிய ஆதாரமா இல்லையா. அபு தாலிபுடைய மரண வேலையில் ரசூலுல்லாஹ் போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க, சொல்லுங்கன்னு சொல்றாங்க, இது ஆதாரமா இல்லையா. அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்க, புள்ளையில கொஞ்சம் அமைதியை வச்சுக்கோங்க. ஒரு யூத சிறுவன் ரசூல்லா அவங்களிடத்துல வந்து பணியாளனாக இருந்த ஒரு யூத சிறுவன் ரசூல்லாங்க நோய் விசாரிக்க போறாங்க, போய் எங்க போய் அமர்றாங்கடா, அவனுடைய தலைப்பக்கமா ரசூல்லாங்க அமர்றாங்க, தலைப்பக்கமா ரசூல்லாங்க அமர்ந்தாங்க. அமர்ந்துட்டு சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கோப்பான்னு சொல்றாங்க, அஸ்லிம் அவனுக்கு என்ன சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கோப்பான்னு சொல்றாங்க. அந்த சிறுவன் தந்தை பக்கத்தில் இருக்கிறாரு, தனது தந்தையை பார்க்கிறான், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள சொல்றாரு, சிறுவன் தந்தையை பார்க்கிறான். அப்போது தந்தை உடைய உள்ளம், அல்லாஹ் அந்த உள்ளத்தை என்ன செஞ்சு விரிவுபடுத்துறான் சுபஹானல்லாஹ். அந்த சந்தர்ப்பத்தில் தந்தை சொல்றாரு, இவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படு, அபுல் காசிம், காசிமுடைய தந்தை, ரசூ அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு நீ கட்டுப்பட்டு விடு என்று சொல்லிவிடுகிறார் சுபஹானல்லாஹ். அந்த நேரத்தில் அவன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அந்த வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். எப்படி எதை சொல்லி வெளியேறாங்க பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்கதஹு மினன் நார், இவனை நரகத்தை விட்டு பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னவங்களாக அந்த வீட்டை விட்டு வெளியேறினார்கள். அப்ப இதை நீங்க எடுத்து பாருங்க சொன்னா, அப்ப நாங்க அப்படியானவர்களுடைய இறுதி சந்தர்ப்பத்தில் போய் இந்த முயற்சியை செய்யலாம். ஆனா இப்ப நிறைய பேர் பார்த்தா எங்கடா போய் அந்த பக்கம் அடுத்த பக்கம் இல்லைங்களா, இப்படியான இடத்துக்கு இந்த காபிர்களுடைய இந்த இறுதி சடங்குகளுக்கு போய் எங்கடாவுக்கு என்ன செய்யறாங்க, கொள்கை விட்டுட்டு அடுத்த பக்கம் நிற்கிறான் இல்லைங்களா. இப்படிதான் நடக்குது நிறைய அண்மையில கூட நீங்க பாத்தீங்க, ஒரு அந்த பௌத்த மத குருடைய மரணத்துக்கு பிறகு போய் துவா, எங்கட கூட்டம் போய் துவா செய்யுது, அங்க போய் கையோ என்ன துவா செய்யுது, என்ன துவா செய்யலாம், அங்க போய் குஃபுர்ல மரணிச்சாச்சு தெளிவா தெரியுது. குஃபுர்ல மரணிச்சவனு போய் என்ன செய்ய, அங்க போய் என்ன துவா செய்யலாம், ஏதாவது செய்யலாமா, ஹிதாயத்தை கூட கேட்கலாமா அங்க போய், அப்படியான நிகழ்வு கூட நாங்க பாக்குறோம். அப்ப என்னது இங்க அவங்க என்ன அல்லாஹை அல்லாஹுடைய மார்க்கத்தை திருப்திப்படுத்துறதல்ல, அல்லாஹை திருப்திப்படுத்துற நோக்கமாக இருந்தா அப்படி செய்ய மாட்டான். அப்ப எனவே இதற்கு அனுமதி இருக்குது என்று சொன்னா அவரே இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வருவதற்கு ஏதாவது முயற்சிகள் செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்குது, அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்குது என்பதை நீங்க பார்க்க வேண்டும். இது 16வது விடயம். அடுத்ததாக 17வது விடயம். 17வது விடயத்தை பொறுத்தவரை நீங்க எப்படி தலைப்பு போட்டுக்கொள்ளும் சொன்னா, இது தலைப்பு மாறுது, தலைப்பு போடுன்னு சொன்னா மரணித்ததன் பிறகு அங்குள்ளவர்கள் மீது உள்ள கடமை, அங்க இருப்பாங்க நெருங்கிய உறவினர்கள், அந்த நெருங்கிய உறவினர்கள் மீது உள்ள கடமை என்று தலைப்பு போட்டுட்டு 17வதா போடுங்க. சரியா, 17வது தலைப்பு வந்து எப்படி வரணும்டா, மரணித்தவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் மீது. அவர் மரணிச்சிட்டார், இப்ப அவர் உலகத்தை விட்டு செஞ்சிட்டார், பிரிஞ்சிட்டார். பிரிஞ்ச பிறகு அங்கு உள்ளவர்கள் மீது உள்ள கடமை அப்படி என்பதுதான் தலைப்பு. அதுல 17வது விடயமாக இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு சலமா சொன்னமா இல்லையா, அபு சலமாரனுடைய மைய ஜனாதாக்கு ரசூல் அங்க வந்து அவருடைய உயிர் பிரிந்த உடன் ரசூல் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவருடைய கண்ணை ரசூல் அங்க மூடி விட்டாங்க, கண் திறந்து இருக்குது, கண்ணை கசக்கி ரசூல் கண்ணை கசக்கி என்ன செஞ்சிட்டாங்க, மூடி விட்டார்கள். ரசூலா மூடி என்ன சொல்றாங்கடா, இன்ன ரூஹ இதா கபில தபிஅஹுல் பஸர், உயிர் கைப்பற்றப்படும் போது அங்க என்ன நடக்குது என்று சொன்னால், அந்த பார்வை அவருடைய பார்வை அந்த உயிரை தான் அப்படி பார்த்து கொண்டு சுபஹானல்லாஹ், அந்த உயிரை தொடர்கிறது. சரிங்களா, அப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே வானத்தை நோக்கி அந்த பார்வை செலுத்தப்படுது. அப்ப எனவே அந்த நேரத்துல தான் என்ன செஞ்சாங்க, அங்குள்ள உறவினர்கள் அழுதார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நன்மையை தவிர வேறு எதுவும் பிரார்த்திக்க கூடாது, ஏன்னா அந்த இடத்துல தான் மோசமான வார்த்தை நிறைய பேருக்கு வருது. பாருங்க அந்த ஒரு மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யறாங்க, எங்களுக்கா இந்த துன்பம் வர வேணும், எங்களுக்கா இப்படி கஷ்டம், இவருடைய உயிரையா தான் எடுக்க வேணும், இப்படி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல மிக நிதானமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க என்னது, நன்மையைத்தான் நீங்க பேசணும், வேற எதுவும் பேசக்கூடாது, நன்மையைத்தான் பிரார்த்திக்க வேண்டும். ஏனென்றால் மலக்குகள் ஆமீன் சொல்கிறார்கள், ஒவ்வொரு வார்த்தைக்கும் மலக்குகள் ஆமீன் சொல்கிறார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம அஃஃபிர்லி அபி சலமா, அபு சலமாவுக்கு யா அல்லாஹ், அபு சலமாவை நீ மன்னிப்பாயா, அவருடைய பாவங்களை மன்னிப்பாயா, வர்ஃபஅ தரஜதஹு ஃபில் மஹ்தியீன், நேர்வழி பெற்றவர்களுடைய அந்தஸ்தோடு அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி விடுவாயா, வஹுலுஃபுஹு ஃபி அகிபிஹி ஃபில் காபிரீன், அவருக்கு பின்னால் அவருடைய குடும்பம் உறவினர்கள் அவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் நல்ல துணைகளை ஏற்படுத்தி கொடுப்பாயா, வஃஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன், அகிலத்தின் அதிபதி இறைச்சகனை எமது பாவங்களையும் அவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயா, ஃபஃப்ஸஹ லஹு ஃபி கப்ரிஹி, அவருடைய கபரை விசாலமாக்குவாயாக, அதே போன்று அவருடைய கபரை பிரகாசமாக்குவாயாக, வனவ்விர் லஹு ஃபீஹி, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க சுப்ஹானல்லாஹ். அந்த இடத்துல அபு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய பாக்கியம் பெற்ற ஒரு நபித்தோழர், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல அவருக்காக துஆ செய்தார்கள், பிரார்த்தனை செய்தார்கள். அப்ப நமக்கு உள்ள முன்மாதிரி என்ன, இந்த வார்த்தைகள் அபு ஸலமான்ற இடத்துல நாங்கள் அவருடைய பெயரை போடலாம், நாங்கள் யார் யாரோ அவருடைய பெயர் அல்லாஹும் மஃபிர் என்று போட்டுட்டு யார் மரணிச்சிக்கிறாரோ அவருடைய பெயரை நாங்கள் சேர்த்துக் கொள்ளலாம், சேர்த்து கொண்டு அடுத்து என்ன செய்யலாம், அந்த துஆல வரக்கூடிய வார்த்தைகள் வர்ஃபஅ தரஜதஹு ஃபில் மஹ்தியீன், وخلفه في عقبه في الغابرين واغفر لنا وله يا رب العالمين فافسح له في قبره ونور له فيه என்ன செய்யலாம், பிரார்த்திக்கலாம் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்ப எனவே என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று அடுத்ததாக கண்களை கசக்கி மூடிவிட்டதன் பிறகு நன்மையை தான் பிரார்த்திக்க வேண்டும், அவருடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேட வேண்டும், அதே போன்று அந்த அவருடைய உடலை ஒரு துணியால் என்ன செய்யணும், முழுமையாக மறையக்கூடிய அடிப்படையில் மூடிவிட வேண்டும், முழுமையாக மறையக்கூடிய விதத்தில் அவருடைய அந்த உடலை மூடிவிட வேண்டும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி மரணித்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யப்பட்டது, யமனுடைய ஒரு போர்வையால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த புனிதமான உடல் மூடப்பட்டிருந்தது. அப்ப எனவே இதுல விதிகளுக்கு எங்க வரும் என்று சொன்னால், இஹ்ராமோடு உள்ளவர்கள், இஹ்ராமோடு இருக்கக்கூடியவர்களை பொறுத்தவரையில் இஹ்ராமோடு உள்ளவர்களுடைய தலை மூடப்பட மாட்டாது, முகம் தலை என்ன செய்யப்பட மாட்டாது, மூடப்பட மாட்டாது. ரசூலுல்லாஹி அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜில் அரஃபாவுடைய அந்த மைதானத்திலே ஒருவர் ஒட்டகத்திலிருந்து இடறி அவர் வீழ்ந்து விடுகிறார், அதன் மூலம் அவருடைய கழுத்து முறிவு ஏற்பட்டு அவர் மரணிக்கிறார். மரணித்தவுடன் ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், அவரை தண்ணீரையும் இலந்தையும் கொண்டு என்ன செய்யுங்க, அவரை நீங்கள் குளிப்பாட்டுங்கள், அவருடைய அந்த இரண்டு இஹ்ராம் அதை கொண்டே அவரை கஃபன் செய்யுங்கள், மனம் பூசாதீர்கள் சொல்கிறார்கள். வலா துஹன்னிது, மனம் பூசாதீர்கள். அதே போன்று அவருடைய தலையை மூடாதீர்கள். வைன்னஹு யுபஸு யௌமல் கியாமத்தி முலப்பியா, மறுமையில் அவர் தல்பியா சொன்னவராகத்தான் எழுப்பப்படுவார். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும்போது யௌம யதுஉக்கும், அந்த நாளில் என்ன செய்யப்படுவாங்க அவர்கள் எல்லாம், அந்த நாளுக்காக அழைக்கப்படும் போது அந்த அழைப்பை ஏற்று அல்லாஹுவை புகழ்ந்தவர்களாக எழுவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றானே இல்லையா, அல்லாஹுடைய அல்லாஹுவை புகழ்ந்தவர்களாக பதிலளிப்பார்கள். ஆனால் இவங்க வந்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். லப்பைக் என்றால் என்னதான், பதிலளிக்கிறதான். லப்பைக் என்ன பொருள், உனக்கு அடிபணிந்து வந்து விட்டேன், உனக்கு அடிபணிந்து வந்து விட்டேன் என்பதுதான் பொருள். அப்ப எனவே அந்த அழைப்பை அவங்க அப்படிதான் ஏற்றுக்கொள்வாங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக, லப்பைக் இன்னல் ஹம்த வ நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக என்று இஹ்ராமில் இவர்கள்லாம் மரணிப்பார்களோ அவர்கள்லாம் தல்பியா சொல்லப்பட்டவர்களாகத்தான் எழுவார்கள். அதே போன்று இதில் உள்ள மூன்றாவது அம்சம், பதினேழு வரக்கூடிய மூன்றாவது விஷயம், பதினேழாவது அந்த எண்ல மூன்றாவது விடயம் இது. மூன்றாவது விடயம் என்னவென்று சொன்னால், முதலாவது விடயம் என்ன, முதலாவது பதினேழு முதலாவது என்னது, கண்களை கசக்கி மூடுதல். ரெண்டாவது நன்மையை பிரார்த்தித்தல். அப்ப அது ரெண்டாவது எடுத்துட்டீங்களா, ரெண்டா. அப்ப அடுத்து என்னது மூன்றாவது, அந்த உடலை முழுமையாக மூடுதல். விதிவிலக்கு யாரு, இஹ்ராம்ல உள்ளவர்கள். அதே போன்று இஹ்ராம்ல உள்ளவர்களுக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, தலையை மறைக்க கூடாது, மனம் பூசக்கூடாது என்பது பார்த்தோம். கல்வியா சொன்னவராக அவர் எழுப்பப்படுவார். அடுத்ததாக இதுல எத்தனாவது போட்டுறீங்க, அப்ப இத நாலாவதா போட்டுறீங்க, ஓகே நாலாவது. இதுல நாலாவதாக அடுத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா, அதாவது அவசரப்படுத்தல், அந்த ஜனாசாவுக்குரிய காரியங்களை விஷயங்களை கடமைகளை அவசரப்படுத்துதல். இது சம்பந்தமாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில், அஸ்ரிஉ பில் ஜனாசா, நபி அவங்க சொல்றாங்க ஜனாசாவுடைய விஷயத்தில் என்ன செய்யுங்க, அவசரம் படுத்துங்கள், அவசரம் காட்டுங்கள் என்ற ஹதீஸ் இது ஆதாரப்பூர்வமானது. இன்னும் சில ஹதீஸ்களில் பலவீனமான செய்திகள் இருக்குது, இந்த செய்திங்க போடப்படுது. அப்ப எனவே ஜனாசாவுடைய அந்த காரியங்கள் விஷயத்தில் என்ன செய்யறது, நாங்கள் அவசரப்படுத்துதல், அவசரம் காட்டக்கூடிய விஷயங்கள், ஜனாசாவை குளிப்பாட்டுவது, கஃன் இடுவது, துளுவித்தல், அதை அடக்கம் செய்தல், இந்த விடயங்களில் அவசரப்படுத்தல் என்ற ஒரு பகுதி கவனிக்கப்பட வேண்டும். அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா, அவர் எந்த ஊர்ல அவர் மரணிக்கிறாரோ அதே ஊர்ல அந்த ஜனாசாவை அடக்குதல், அவசர காட்டுதல் வருமா இல்லையா, அவசரப்படுத்தல் என்று சொன்னாலே என்ன வந்துடும், அவர் எந்த இடத்துல மரணிக்கிறாரோ அங்க அடக்க வேண்டும் வருது. அதுல அவர் எங்க மரணிக்கிறாரோ அதே பகுதியில் அந்த ஊர்ல என்ன செய்யறது, அவரை அடக்குவது. அவரை வேற ஒரு இடத்துக்கு, இப்ப உதாரணமாக சவுதியில் நாங்க பாக்குறோம், சவுதியில் வேலைக்கு வந்த பலர் மரணிக்கிறாங்க, சிறந்த முறை என்னது, இங்கே அவங்க என்ன செய்யறது, அடக்கம் செய்வதுதான் சிறந்த முறை, அதுல அவசரப்படுத்தக்கூடிய விஷயம் அதுதான் சிறந்தது. அப்ப எனவே நாங்க இப்ப சொன்ன இந்த ஹதீஸின் அடிப்படையில் இந்த பகுதி கவனிக்கப்பட வேண்டும். அதே போன்று நீங்க பார்க்கலாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சகோதரருடைய மரணம் சந்தர்ப்பத்தில், அதாவது ஹபஷாவுடைய அந்த பகுதி, அத ஒரு அண்மித்த ஒரு பகுதியில் அந்த அவர் மரணிக்கின்ற போது அந்த ஜனாசாவை என்ன செய்யறாங்கன்னா எடுத்துட்டு வராங்க. அப்ப மதீனாவுக்கு கொண்டு வரும்போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆயிஷா வந்து அவரை வந்து அங்கே அடக்கி இருந்தால் அதுதான் எனக்கு விருப்பமாக இருந்திருக்கும், இப்படி கொண்டு வருவது எனக்கு கவலை அளிப்பதாக இருக்கிறது என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு குறிப்பிட்டாங்க என்ற ஒரு செய்தியை ஷேக் அல்பானி அவங்க இங்க குறிப்பிடுறாங்க. அதே போன்று இமாம் நாயி ரஹிமுல்லா அவங்க இதுல ஒரு குறிப்பை சேர்க்கிறாங்க. என்ன குறிப்பு சேர்க்கிறாங்கடா, அவர் வசியத்து செய்திருந்தால், அவர் வசியத்து செய்யறார், இப்ப சிலவங்க இங்க கூட வசியத்து செய்யறாங்க, எப்படி வசியம் செய்யறாங்கடா, வந்து எனது ஜனாசா மதீனால் அடக்க வேணும், எனது ஜனாசாவை நான் மரணிச்சு என்ன செய்யணும், மதீனால அடக்க வேண்டும் என்றெல்லாம் சிலர் மக்கள் அடக்க வேண்டும் வசியத்து செய்யறாங்க. ஆனால் இங்க என்ன கவனிக்க வேணும் சொன்னா, இமாம் நாயி ரஹிமுல்லா அவங்க சொல்றாங்க, இதா அவுசா பி அய்யம் குல இலா பலதின் ஆகர், ஒரு வேற ஒரு ஊருக்கு ஜனாசாவை கொண்டு போக அவர் வசியம் செய்திருந்தால் அந்த வசியத்தை நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த வசியத்தை செய்யக்கூடாது, நிறைவேற்றக்கூடாது. ஏனென்றால் அறிஞர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்ட விஷயம் இந்த ஹதீஸின் அடிப்படையில் என்ன செய்யறது, அங்க அந்த இடத்துல அவர் அடக்குவது என்பதுதான் மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதை அதிகமான அறிஞர்கள் இந்த கருத்தை சரியாக காணுகிறார்கள். எனவே இதையும் இங்க கவனத்தில் எடுக்க வேண்டும். அதே போன்று நீங்க எடுத்து பாருங்க, அண்மை கொஞ்சம் காலத்துக்கு முன்னால கூட ஒரு நிகழ்வு நடந்துச்சு சவுதியில கூட, எடுத்தீங்கன்னா ஒரு ஜனாசாவை எடுத்துட்டு போறாங்க அடக்கிறதுக்கு மதீனாவுக்கு நினைக்கிறேன், மதீனாவுக்கு. அந்த செய்தியில பாத்தீங்கன்னா கொண்டு போகும்போது எக்ஸிடென்ட்ல அதுல போன நாலு பேர் சேர்ந்து மரணிக்கிறாங்க, கொண்ட ஒரு செய்தி கூட கொஞ்சம் காலத்துக்கு முன்னால நாங்க படிச்சோம். அப்ப இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அடுத்ததாக உள்ள பகுதி அவருடைய கடனை நிறைவேற்றுவதில் அவசரம் காட்டுதல். இப்ப மரணிச்சிட்டாரா இல்லையா, மரணித்தவருடைய கடன், இப்ப நாங்க பாக்குறோம் வசியத்தை பொறுத்தவரையில் அல்லாஹூ அங்கெல்லாம் தெய்வம் சொல்றான். தெய்வம் அந்த கடன் என்ன செய்யணும், கடனுக்கு அதுக்கு முன்னுரிமை, கடனை வந்து நிறைவேற்றுவதில் அவசரம் காட்ட வேண்டும். இதுல மிகச்சிறந்தது அவர் உயிரோடு இருக்கும் போதே இதை செய்யறது தான் சிறந்தது. உயிரோடு இருக்கும் போதே என்ன செய்யணும், அதை நிறைவேற்றுவது என்பது சிறந்தது, அதுதான் சிறந்த முறை. இல்லைன்னா அவர் என்ன செய்யணும், கடன்களை அவர் குறிச்சு வைக்கணும். இப்படி எல்லாம் என்னது வாங்கினதை மட்டும் இல்லாம கொடுக்க வேண்டியது எல்லாம் சேர்த்து என்ன செய்யணும், அவர் என்ன செய்யணும், குறிச்சு வைக்கணும். அப்ப வைத்துக் கொண்டு அந்த அதன் அடிப்படையில் அந்த உறவினர்கள் என்ன செய்யணும், அந்த கடன்களை நிறைவேற்றுவதில் என்ன எடுத்து பாருங்க. இப்ப வந்து ஒரு வகையான சடங்கா இது மாறிது. சடங்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனாதா வைப்பாங்க, ஜனாதா வச்சுட்டு இந்த ஜனாதாவுக்குரியவர் வந்து யாருக்காக கடன் கொடுத்து கொடுக்கறதா சம்பந்தப்பட்டவங்க கேட்டுக்கோங்க முடிச்சிருவாங்க, அவ்வளவுதான். இல்லைங்கா சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு தெரியாது, யார்கிட்ட போறன்னு தெரியாது, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அங்க பேர்களை சொல்ல வேணும், அவங்கள தொடர்பு கொள்ற விதத்தை சொல்ல ஒண்ணும் இல்ல, சும்மா அவங்க சம்பந்தப்பட்ட சொல்லிக்கோங்கன்னா அவங்க எங்க போவாங்க. அது ஒரு வகையான ஒரு சடங்கா தான் மாறி இருக்கு, அது உண்மையான ஒரு வடிவம் இல்லாது இழந்துட்டு அந்த உண்மையான வடிவத்தை அது இழந்து இருக்கிறது. ரசூலுல்லாஹி காலத்துல அப்படியா, ரசூலுல்லாஹி தொழிக்கவே மாட்டாங்க, ரசூலுல்லாஹி செய்ய மாட்டாங்க, தொழிவிக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கடுமை காட்டின விஷயம் ரசூலுல்லாஹி அந்த விஷயம் அந்த பகுதி. அப்ப எனவே அந்த அடிப்படையில இது இந்த ஒரு சடங்காக இருக்குதுன்னா அது ஜனாசாவுக்குரியவருக்கு செய்யப்பட்ட பெரிய அநீதி அப்படித்தானே, ஜனாசாவுக்குரியவருக்கு செய்யப்பட்ட அநீதி. ஒரு முறை ரசூலுல்லாஹி வந்து ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுது. அப்ப அந்த ஜனாசாவுக்குரியவர் கேட்கிறாங்க, ஏதாவது சொத்துக்கள் விட்டு சென்றிருக்கா இல்ல, கடன் கொடுக்க இருக்குதா, கொடுக்க இருக்குது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க அப்ப வந்து தொழிக்க முடியாது, எனக்கு தொழிக்க முடியாதுன்னா. அப்ப ஒரு நபித்தோழர் என்ன செஞ்சார், பொறுப்பேற்றுக் கொண்டார். அபு கதாதான்னு சொல்லக்கூடிய நபித்தோழர் அந்த கடனை பொறுப்பேற்றுக் கொள்றாரு. பொறுப்பேற்றுக் கொண்டு ரசூலுல்லாஹி மறுநாள் அவரை சந்திச்சு முதல்ல என்ன கேட்கிறாங்க, பொறுப்பேற்ற வேலையை முடிச்சீங்களான்னு கேட்கிறாங்க. ஒரு வேலையை பொறுப்பேற்றுங்களே, அந்த ஜனாசாவுக்குரிய கடனை அதை நிறைவேற்றினீங்களான்னு கேட்கிறாங்க. நேத்தனை அவர் மரணிச்சார்ன்றார். இவர் திரும்ப மறுநாள் சந்திக்கிறாங்க, மறுநாள் ரசூலுல்லாஹி கேட்கிறாங்க, அதை நிறைவேற்றினீங்களான்னு கேட்கிறாங்க. ஆம் யார் சொல்லா, இப்போது அதை நிறைவேற்றி விட்டேன். அப்பதான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இப்பதான் அவருடைய தோழின் பெரிய ஒரு சுமையை நீங்க இறக்கி அவருக்கு இருந்த நிறைய ரஹமத்துடைய அந்த தடைகள் அதெல்லாம் இப்பதான் திறந்து விட்டீங்கன்னு சொல்றாங்க. அப்ப எனவே ரசூலுல்லாஹி பாக்குறாங்க அந்த நிலை. அப்ப எனவே அந்த அடிப்படையில இங்க வந்து கடனுடைய விஷயத்துல கவனம் செலுத்தின குடும்பத்தில் உறவினர்கள் நிறைய பேர் எடுத்து பாத்தீங்களா, சொத்தை பிரிக்கிறதுல கவனம் செலுத்துறாங்களே தவிர இதுலாம் கவனம் செலுத்துறது குறையும் இல்லைங்களா. அதாவது பாக்கிற உதாரணத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த ஜனாசாவுக்குரியவர் வந்து ஜகாத் எதுவும் கொடுக்க இருக்குதா, அல்லாஹ்வுடைய கடன் அல்லாஹுடைய கடன் நிறைவேற்றப்படுவதற்கு மிக தகுதியானது. நேர்ச்சியப்பட்டு அல்லாஹுடைய கடன் நிறைவேற்றுவதற்கு மிக தகுதியானது ஜகாத். கடந்த வருடத்தில் அவர் ஜகாத்தை கொடுக்காம இருந்திருப்பார், மரணிச்சிருப்பார், ஜகாத் நிறைவேற்றப்பட வேண்டும். கடமையான அவர் இருக்கிறாரா, ஏதாவது நேர்ச்சி நோன்புகள் விடப்பட்டிருக்கிறதா, அல்லது அந்த வருடத்துடைய நோன்புகள், அந்த வருடத்துடைய நோன்புகள் அவரை நோட்காம விட்டிருக்கிறாரா, அப்ப அதுக்கு என்ன செய்ய வேண்டும், அதெல்லாம் பார்க்கப்பட வேண்டும். அதே மாதிரி எடுத்தீங்கன்னா அந்த பொருளாதாரம் அல்லது ஏதாவது பில்லுகள் கெட்ட இருக்குதா, மொபைல் போன் அல்லது கரண்ட் பில்லுகள் வேறு வேறு பில்லுகள் இதெல்லாம் பார்க்க வேண்டும். இதெல்லாம் கடன் தான், இதெல்லாம் என்னது கடன். அப்ப இதில் இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி கொடுக்க வேண்டிய இவைகள் இதெல்லாம் அங்கு கவனிக்கப்பட வேண்டும். அப்ப எனவே அன்புக்குரிய நேர்மையான சகோதரர்களே, அப்ப கடனுடைய விஷயத்தில் அவசரப்படுத்த வேண்டும். அந்த கடன் அவரை நிறைவேற்றுவதில் உண்மைக்கு அவர் முயற்சி எடுத்திருப்பார். அப்படி இயலாத பட்சத்தில் அரசு அதை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹி பொறுப்பேற்றாங்களா இல்லையா, ரசூலுல்லாஹி யாரு, ஆட்சி தலைவர், ஆட்சி அந்த சாம்ராஜ்யத்தினுடைய ஆட்சி தலைவர் கடனை பொறுப்பேற்றார்கள். எப்ப அங்க அரசுக்கு வசதி வந்ததோ ரசூலுல்லாஹி செஞ்சாங்க, அதை பொறுப்பேற்றுக் கொண்டார்கள், பொறுப்பேற்று அதை நிறைவேற்றினாங்க. இப்ப என்னது நம்மளை கடனாக்கி வச்சுக்கலாம் இல்லைங்களா, அரசு செய்திருக்குது நம்மை கடனாளியாக்கி வச்சுக்கலாம் பல லட்சங்கள் உலக வங்கிக்கு இப்ப தலைகீழா இருக்கு நிலைமை. ஆனா ரசூலுல்லாஹி என்ன செய்வாங்க, மக்களுடைய கடனை பொறுப்பேற்றார்கள். அந்த தலைவர் யாரு, மக்களுடைய கடனை பொறுப்பேற்றார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று அப்படி யாரும் இல்லை என்ற பட்சத்தில் யாராவது அங்க நல்லதை விரும்புறாரா, அப்படியான ஒரு முன் வரணும், முன் வந்து கடனை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இப்ப இதுல நீங்க எடுத்து இந்த ஒரு பகுதி. அதே போன்று அதுல அடுத்ததாக கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அருமை மகன் இப்ராஹிமுடைய மரண சந்தர்ப்பத்தில், அடுத்த பகுதி, அந்த மரண சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்களை அப்படி கையில திருப்பிள்ளையில ஒரு 17-18 மாதங்கள் இப்ராஹிம் அவங்களோட ரசூலுல்லாஹி பிள்ளை, அதை அப்படி கையில் ரசூலுல்லாஹி தூக்குறாங்க, தூக்கின செய்யறாங்க, அப்படி அணைத்துக் கொள்கிறார்கள், அணைத்து முத்தமிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி செஞ்சாங்க, முத்தமிட்டார்கள். முத்தமிட்ட போது அந்த நேரத்தில் அந்த பிள்ளையுடைய அந்த உயிர் பிரியக்கூடிய அந்த தடுமா ஒரு வகையான மூச்சு திணறக்கூடிய அந்த நேரம், அப்ப ரசூலுல்லாஹி கண்கள் இருந்து கண்ணீர் வழிகிறது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் இந்த கண்ணீர் என்னன்னு கேட்கிறாங்க, என்ன இது என்று கேட்கும் போது, இன்னஹா ரஹ்மா, இது அல்லாஹுடைய ரஹ்மத் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இன்னல் ஐன ததுமாவ், கண்கள் கவலையால் கண்ணீர் வடிக்கிறது, உள்ளம் கவலை கொள்கிறது. நாம் அல்லாஹ் பொருந்திய வார்த்தைகளை தவிர வேறு எதையும் நாம் பேச மாட்டோம். இப்ராஹிமே உனது பிரிவால் நாம் கவலையோடு இருக்கிறோம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல மிக முக்கியமாக சொன்ன விஷயம் தான், இந்த கண்ணால தண்டிக்கப்பட மாட்டாங்க, நாவால என்ன செய்யப்படுவாங்க, தண்டிக்கப்படுவாங்கன்னு சில ஹதீஸ்களை சொல்லுவாங்க. நாவுல வரக்கூடிய வார்த்தை ரப்புக்கு பொருத்தமான வார்த்தைகளாக அந்த நேரத்தில் இருக்கணும். கவலையின் போது அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ரப்புக்கு பொருத்தமான வார்த்தைகள் இருக்கணும். கண்களால கண்ணீர் வருவது என்பது மார்க்கம் அனுமதி இருக்குது, மார்க்கம் அனுமதித்த விஷயம். கண்களால கண்ணீர் வருவது, இதில் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் என்னென்று சொன்னால், அதாவது நாங்கள் உங்களுக்கு சில ஹதீஸ்களை படிச்சிருக்கோம், என்னது ஒப்பாரி வைப்பதன் காரணத்தால் ஜனாசாவுக்குரியர் வேதனை செய்யப்படுகிறார். ஹதீஸ் வருதா இல்லையா? அதாவது ஜனாசாவுக்குரியவர் வேதனை செய்யப்படுகிறார் ஒப்பாரி வைப்பதன் காரணத்தால். அப்ப சிலருக்கு சந்தேகம் இல்லாம அடுத்தவங்க செய்யற தவறுக்கு இவரையும் பொறுப்பு சொல்லுற மாதிரியான சந்தேகம் வரும். இதுல இமாம் புகாரி ரஹிமுல்லா அவங்க என்ன தலைப்பு போடுறாங்கடா, இமாம் புகாரி ரஹிமுல்லா சொல்றாங்க, யாருக்கு வந்து தண்டிக்க வேதனை செய்யப்படுவாங்கடா, ஒருத்தர் விரும்புறார், எப்படி விரும்புறார், நான் மௌத்த நான் மரணித்த பிறகு எனக்கு எல்லாரும் ஒப்பாரி வைக்கணும்னு விரும்புறார், நான் மரணித்த பிறகு எனக்கு அனைவரும் ஒப்பாரி வைக்க வேண்டும் என்று விரும்புறார், அல்லது கூலிக்கு அமர்த்துங்கன்னு காசை கொடுத்துட்டு போறாருங்களே, கூலிக்கு கொஞ்சம் பேர் அமர்த்தி இப்படி செய்யுங்க, அப்படிதான் தலைவர்கள் செய்வாங்களா இல்லையா? அப்ப இப்படி இப்படி ஒருத்தன் விரும்புறாரு, அல்லது அவங்க குடும்பத்துடைய வளமையாக அது இருக்கு. என்ன வளமை? ஒப்பாரி வைக்கிற வளம் அந்த குடும்பத்தில் இருக்கு. இப்படி இருந்தால் அந்த ஜனாசாவுக்குரியோர் வேதனை செய்யப்படுவார். இப்படி இருந்தா அப்ப என்ன செய்யணும்? அவர் வசியத்தில் சொல்ல வேண்டும், வசியத்தை செய்யணும். என்ன செய்யணும்? நான் மரணித்தா ஒப்பாரி வைக்க கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் ஒப்பாரி வைக்க கூடாது. அபு மூசல் அஷ்ஷர் ரலியல்லாஹு அன்ஹு மனைவியோட மடியில் இருக்கிறாங்க, மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க, மனைவியுடைய மடியில் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த வேதனையில மயக்கம் உருகிறார்கள். அப்ப அவங்களோட அங்க உள்ளவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க, அவங்க மயக்கத்தில் தெளிந்து என்ன கேட்கிறாங்க, சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் எவர்களை விட்டு விலகுவதாக அறிவித்தார்களோ அவர்களை விட்டு நானும் விலகிக் கொள்கிறேன். யாரெல்லாம் ஒப்பாரி வைக்கிறாங்களோ, யாரெல்லாம் சட்டைகளை கிழித்துக் கொண்டு ஆளுகிறார்களோ, அதே போன்று மொட்டை கவலைக்காக மொட்டை போடுகிறார்களோ, இவங்களை விட்டு நான் ரசூல் அங்க விலகிக் கொண்டு அறிவிச்சிட்டாங்க, அவர்களை விட்டு நானும் விலகிக் கொள்கிறேன். எப்ப சொல்றாங்க? அந்த சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க. அப்ப எனவே என்ன செய்ய வேண்டும்? அந்த வசியத்துல இது கட்டாயமாக இந்த பகுதி வருது, என் நான் மரணித்தா ஒப்பாரி வைக்க கூடாது, யாரும் எந்த காரணத்தை கொண்டு யாரும் ஒப்பாரி வைக்க கூடாது. அப்படி அவர் வசியத்தை செஞ்சிட்டாருண்டா, அதுக்கு பிறகு ஒப்பாரி வைத்தாங்கண்டா, இவர் தண்டிக்கப்பட மாட்டார். இவருக்கு என்ன கிடையாது? தண்டனை கிடையாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இந்த பகுதிகளோடு சேர்த்து அடுத்ததாக அங்கு வந்திருக்கக்கூடியவர்கள், அந்த ஜனாசாவுக்கு வந்திருக்கக்கூடியவர்கள், குடும்ப உறவினர்கள், மற்றவர்கள், இவங்களுக்கு எல்லாம் உள்ள அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள்ல 18வதாக நாங்கள் இதை பார்க்கலாம். அதாவது அந்த ஜனாசாவுக்குரியவருடைய ஜனாசா மூடப்பட்டிருக்குது, அவருடைய முகமும் மூடப்பட்டிருக்குது, அந்த துணியை அகற்றி வந்து முத்தமிடுது. முத்தமிடுவது என்பது இதுக்கு அனுமதி இருக்குது இல்லைங்களா? வரக்கூடிய எல்லோரும் முத்தமிடுவது என்பது அல்ல. சிலவ நெருங்கிய உறவினர்களா இருப்பாங்க இல்லையா, மிக நெருக்கம் நெருங்கிய நண்பர்கள் இப்படி வருமா இல்லையா, அந்த மாதிரி சந்தர்ப்பம். இதுல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தோழர் என்று, சாஹிப் என்று. இவர் வந்து என்ன செய்யறாருடா, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மரண செய்தி கேள்விப்பட்டு இவர் சுன்ஹன்ற ஒரு பகுதியில் அங்க அந்த பக்கம் இருக்கிறார், கொஞ்சம் தொலைவில் இருக்கிறாரு, அங்கிருந்து அவர் என்ன செய்யறாருடா, வாரார், செய்தி அறிந்தவுடன் வருகிறார், செய்தி அறிந்தவுடன் வருகிறார். வந்து அவர் மஸ்ஜிதுக்குள்ள நுழைகிறார். மஸ்ஜிதுக்குள்ள நுழையும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான், மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். உரையுடைய செய்தி என்னடா, ரசூலுல்லாஹ் மரணிக்கல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்கவில்லை என்பதுதான், மரணிக்க மாட்டாங்க என்பதல்ல, மரணிக்கல்ல என்பது அவங்க சொல்றாங்க. அல்லாஹ்விடத்துல அவர்கள் போயிருக்கிறார்கள், வருவார்கள். அப்ப அந்த நேரத்தில் அபூபக்கர் இதெல்லாம் எதையும் கண்டுகொள்ளல, இவங்க பேசுறது இதெல்லாம் எதையும் கண்டுகொள்ள, அவங்க நேரம் ஆயிஷா அவங்க வீட்டுக்குள்ளதான் நுழைகிறாங்க. நேரம் என்ன செய்யறாங்க, நுழைகிறார்கள். நுழைந்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த புனிதமான உடல் மூடப்பட்டிருக்குது, அந்த துணி என்ன செய்யறாங்க, அந்த போரை அப்படி அகற்றி விட்டு அந்த முகத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பாக்குறாங்க. பார்த்து விட்டு அவங்களோட நெற்றியில வந்து முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்டு விட்டு சொல்கிறார்கள், பி அபி வந்த உம்மியா நபி அல்லாஹ், எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அல்லாஹு தாலா ஒருவருக்கு இரண்டு மௌத்துகளை கொடுப்பதில்லை, அல்லாஹு தாலா ஒருவருக்கு இரண்டு மௌத்துகளை கொடுப்பதில்லை, நீங்கள் உண்மையிலே மரணித்து விட்டீர்கள், நீங்கள் உண்மையிலே மரணித்து விட்டீர்கள் என்று சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, அபூபக்கர் சித்தீக் அவர்களுடைய இந்த வார்த்தைகள் மிக கஷ்டமாகத்தான் வெளிப்பட்டது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மிக நெருங்கிய தோழர், அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன, அல்லாஹு தஆலா அவருடைய விஷயத்தில் இரண்டு மௌத்துகளை ஒன்றாக்கவில்லை, நீங்கள் உண்மையிலே மரணித்து விட்டீர்கள், உண்மையான மௌத்து உங்களை பிடித்துக் கொண்டது என்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த அடிப்படையில் அங்க வந்து முத்தமிட்டாங்க என்ற அந்த அடிப்படையை வைத்து என்ன செய்யலாம், முத்தமிடுவதற்கு அனுமதி இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற சொல்லாங்க, தனது இப்ராஹிம் பிள்ளை மரணிக்கின்ற போது சொல்லாங்க முத்தமிட்டாங்க என்ற செய்தியும் இங்கு கொண்டு வரலாம். அடுத்ததாக கவலையோடு இருத்தல் என்பது 3 நாட்கள். கவலையோடு இருத்தல் என்பது மனைவியை பொறுத்தவரையில் கணவனுக்காக 4 மாதங்கள், 10 நாட்கள் பித்தாவுடைய காலம். ஏனையவர்களை பொறுத்தவரையில் அவங்க வந்து 3 நாட்கள் தான் கவலையோடு இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள், ஜாஃபர் இப்னு அபி தாலிப் மூத்தாவுடைய போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்படுகிறார். அந்த குடும்பம் மிகப்பெரிய கவலையில் இருக்கிறது. அப்படி இருந்த போது ரசூலுல்லாஹி 3 நாட்கள் அவகாசம் கொடுக்குறாங்க. அவங்க கவலையோடு இருக்கிறதுக்கு ரசூல் என்ன செஞ்சாங்க, 3 நாட்கள் அவகாசம் அளித்தார்கள். அதுக்கு பிறகு வந்தான், 3 நாட்களுக்கு பிறகு ரசூல் வீட்டுக்கு வந்தான். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் வீட்டுக்கு வந்து சொன்னார்கள், இந்த நாளைக்கு பிறகு யாரும் எனது சகோதரனுக்காக அழக்கூடாது என்று சொன்னாங்க. 3 நாட்களுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள், எனது சகோதரனுக்காக இதற்கு பிறகு எவரும் அழக்கூடாது. 3 நாட்கள் கவலையோடு இருப்பதற்கு மார்க்கம் அனுமதித்தது 3 நாட்கள் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரன் அல்லது பிள்ளையுடைய மரணம் சம்பவித்த போது அவங்க 3 நாட்களுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, வாசனை எடுத்து தனது உடல்ல தடவி கொள்றாங்க. ஒரு வாசனை எடுத்து தனது உடல்ல தடவி கொண்டு சொல்றாங்க, எனக்கு இந்த வாசனை எந்த தேவையும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 3 நாட்களுக்கு மேல் கவலையோடு இருக்க கூடாது என்பதற்காக செய்கிறேன். ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ரசூலுல்லாஹி ஒரு மனைவி, அவங்களும் தனது சகோதரன் மரணித்த போது 3 நாட்களுக்கு பிறகு வாசனை எடுத்து தனது உடலில் தடவி கொண்டு சொன்னார்கள், எனக்கு இந்த வாசனைக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், 3 நாட்களுக்கு மேல் கவலையோடு இருக்க கூடாது என்பதற்காகத்தான் நான் இதை செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் 3 நாட்கள் நல்லா கவனிங்க. இதுல ஏன்னா இதுல வந்து நிறைய தவறுகள் நம்ம சமுதாயத்தில் நிகழ்வதை பார்க்கிறோம் இல்லைங்களா. சிலவங்க அப்படி திருமணங்களை கூட எடுத்தா குறை சொல்றாங்க. இன்னப்ப போன மாசம் அங்கே ஜனாதவம் நடந்துச்சு, அங்க அடுத்து பாருங்க திருமணம் வருதுன்றாங்க. இது மார்க்க விளக்க 3 நாள் தான், 4வது நாள் திருமணத்தை நடத்தலாம், 4வது நாள் என்ன செய்யலாம், திருமணத்தை நடத்தலாம், 3 நாட்கள் தான், அப்படிதான் மார்க்க சொல்லுது. அப்ப எனவே 3 நாட்களுக்கு பிறகு அப்படி வந்து அவங்க என்ன மகிழ்ச்சியான விஷயம், எந்த தவறும் கிடையாது. மார்க்கம் அதற்குரிய அனுமதி, 3 நாட்கள் அந்த கவலைகள் உணர்வுகள் இருக்கும், உடனே கட்டுப்படுத்த முடியாது, அதுக்குரிய அவகாச காலம் 3 நாட்களை மார்க்கம் என்ன செய்கிறது கொடுத்திருக்கிறது. அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக இதில் உள்ள அடுத்த தலைப்பு நெருங்கிய உறவினர்களுக்குள்ள கடமைகள் அப்படின்ற ஒரு தலைப்பு வருது. நெருங்கிய உறவினர்களுக்குள்ள கடமை என்ற அப்படி ஒரு தலைப்பு திரும்ப போடுறாங்க. அதுல போட்டுவிட்டு 19வது விஷயமாக அதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நெருங்கிய உறவினர்களுக்குள்ள கடமைகள் அப்படி என்று சொல்லும் போது நெருங்கிய உறவினர்கள் இதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிரிவுரிக்குதானே, இப்ப நெருங்கிய ஒருத்தர் மரணிச்சுட்டாங்க, பிள்ளையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், நெருங்கிய உறவுகளை யாராக மரணிச்சா பிரிவு என்பது வேதனை அப்படித்தானே. அதுக்குதான் அல்லாஹுத்தால அது நிறைய வெகுமதி வச்சிருக்கலாம். அந்த பிரிவுல வந்து யார் ஒருத்தர் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்றாரோ அதுக்கு நிறைய வெகுமதி இருக்கு மார்க்கத்தில். பைத்துல் ஹம்த் என்ற ஒரு வீடு சொர்க்கத்தில் கட்டப்படுது தெரியுமா, பைத்துல் ஹம்த் புகழுக்குரிய வீடு. யாருக்கு, ஒரு குழந்தை மரணிச்சு ஒருவர் அதை பொறுமையோடு ஏற்று அல்ஹம்துலில்லா என்று சொல்வார் என்றால் அவருக்கு ஒரு வீடு பைத்துல் ஹம்த் புகழுக்குரிய ஒரு மாளிகை சொர்க்கத்தில் கட்டப்படும். ஹதீஸ் இருக்கு. அப்படி எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க நெருங்கிய உறவுகளுக்குள்ள கடமைகளை முதலாவது என்ன போடப்படுதுன்றா, அஸ்ஸபுரு வர்ரிதா பில் கதர், பொறுமையோடும் இருப்பதோடு அல்லாஹுடைய கதிரை ஏற்றுக்கொள் பொருந்திக் கொள்வது, அல்லாஹுடைய ஏற்பாடு. ரசூலுல்லாஹ் தனது பேரப்பிள்ளை மரணிச்ச போது என்ன சொன்னாங்க, நாங்க நிறைய ஹதீஸ் படிச்சுக்கிறோம், என்னது என்ன என்ன வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் படுத்தினாங்க, இன்னலில்லாஹி மா அஹல், உயிர் அல்லாஹ் வாங்கிட்டான். அது அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ் எடுத்தது யாருக்குரியது, அல்லாஹ்வுக்குரியதை வாங்கிட்டான். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த், வானங்கள்ல பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. அப்ப எனவே பொறுமையோடு அந்த குடும்ப உறவினர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன், உங்களை நாங்கள் சில விடயங்களை கொண்டு சோதிப்போம், மினல் ஹவுஃப் அதில் பயம் அச்சம், வல் ஜூ பசி பட்டினி, வனக்சி மினல் அம்வால் உங்களோட சொத்து செல்வங்கள்ல பாதிப்பு ஏற்படும், அதுல குறை ஏற்படும், நஷ்டம் ஏற்படும், அதன் மூலம் சோதிப்போம், வல் அன்புஸ் உங்களுக்கு நெருக்கமான உயிர்கள் பிரியும் அதன் மூலம் சோதிப்போம், அதே போன்று உங்களுடைய விவசாயம் அதுல பாதிப்புகள் வரும் அதன் மூலம் சோதிப்போம் என்று சொல்லி இதுல எத்தனை விடயங்கள், 5 விடயங்கள் வரும், அம்வால் அல் அன்புஸ் சமராத், 5 அல்லாஹ் சொல்றான், 5 விடயங்கள். அதுல முதலாவது பயம், 2வது பசி பட்டினி, 3வது சொத்து செல்வங்கள்ல ஏற்படக்கூடிய நஷ்டம், அதே போன்று உயிர் நெருங்கியவர்களுடைய உயிர்கள் பிரிதல், அதே போன்று விவசாயங்கள் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், இந்த அனைத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம், பொறுமையோடு உள்ள யாரெல்லாம் பொறுமையை கடைபிடிக்கிறாங்களோ அவர்களுக்கு நன்மாராயம். அந்த பொறுமையோடு உள்ளவங்களுடைய வாய்கள் என்ன வார்த்தைகளை வெளிப்படுத்தும் என்றால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா, அவங்களுக்கு ஒரு சோதனை துன்பம் வந்தால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாமே அல்லாஹ்வுக்குரியவங்க. இது போனா என்ன, அப்படிதானே அது பொருள், அப்படிதானே? ஏதாவது ஒரு இழப்பின் போது சொல்லுவோம், ஒரு இழப்பு நடக்குது, அந்த இழப்புல எப்படி சொல்லணும், நாமே அல்லாஹ்வுக்குரியவங்க. இது போனா நமக்கு என்னன்றதை இது சொல்றது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எனவே நருமையான சகோதரர்களே, இந்த வார்த்தைகளை மரண செய்து கேள்விப்பட்டா மாத்திரம் அல்ல, என்ன ஒரு துன்பம், என்ன ஒரு நெருக்கடி, என்ன ஒரு கஷ்டம், எது வந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இப்படி சொன்னா என்ன கிடைக்கும், உலாயிக்கு அலைஹிம் சலவாத், அவர்களுக்கு அல்லாஹுடைய அருள், அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அவர்களுக்கு ரஹமத். அவர்கள் தான் நேர்வழி பெற்றவங்க, நேர்வழி, நேர்வழியை தெரிவு செஞ்சவங்க, நேர்வழியான வழியை முடிவெடுக்கிறவங்க, அந்த இடத்துல நேர்வழியை தான் தெரிவு செய்தார்கள். இந்த மூன்று அருள்களையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்கிறான். ரசூலுல்லாஹ் ஒரு முறை ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கிறாங்க கபருக்கு பக்கத்துல, அவங்களுக்கு நெருங்கிய உடைய ஒரு மரணத்தை எண்ணி அவங்க அழுகிறான். அழும் போது அல்லாஹுடைய ரசூல் சொல்றாங்க, இத்தகில்லாஹ வஸ்பிரி, ரெண்டு தான் வசிய ரெண்டு சொல்றாங்க பாருங்க. அந்த பெண்ணுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது, இத்தகில்லா, அல்லாஹை பயந்து கொள், பொறுமையாக இரு, பொறுமையை கடைப்பிடினு சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு வந்த சோதனை வந்து உங்களுக்கு வந்தா தானே தெரியும், இப்படிதான் சொல்ற நிறைய பேர், சரிஞ்சா, எனக்கு வந்த சோதனை உங்களுக்கு வந்தா தானே தெரியும், அதனுடைய வேதனை உங்களுக்கு புரியும் என்று சொல்லி சொல்லி நிறைய பேர் சொல்லிடுவாங்க. அதனால என்னது, அந்த நேரங்களை உபதேசம் செய்யறது பயம், மிச்சம் வார்த்தைகளை மிச்சம் சிரமப்படுத்த அந்த வார்த்தைகளை கூட வெளிப்படுத்த வேண்டியிருக்கு, இப்படி சொல்லிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க அந்த அந்த உணர்வு அவங்க வந்து சொன்னது ரசூலுல்லாஹ்ன்றது அவங்களுக்கு தெரியல, வந்து சொன்னது யாரு தான், அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னாங்கன்றது அவங்க என்ன செய்யல, சரியா கவனிக்கல அவங்க. ரசூலுல்லாஹ் அங்க அதுக்கு பிறகு என்ன சொல்ல போடல, நான் யாரு தெரியுமா, அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படின்னு சொல்ல போனாங்களா, ரசூலுல்லாஹ் அமைதியா போயிட்டாங்க, அமைதி அந்த ஒரு இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார்கள். அந்த பிறகு அங்கு உள்ளவங்க சொன்னாங்க, யாரு தெரியுமா வந்தது, சொன்னது யாரு தெரியுமா, அல்லாஹுடைய ரசூல், அல்லாஹுடைய தூதர். அவங்களுக்கு இப்ப முசீபத், பல முசீபத் ஆயிடுச்சு, ஒரு முசீபத்துக்கு அழுதாங்க இல்லைங்களா, இப்ப அவங்களுக்கு இதை விட முசீபத்து இதாயிடுச்சு, என்ன முசீபத்து, அல்லாஹுடைய ரசூலோடு இப்படி பேசிவிட்டோமா என்று அவங்களுடைய முசீபத் அதிகரித்து விட்டது. என்ன செய்கிறார்கள் என்றால், உடனே அல்லாஹுடைய ரசூலுடைய வீட்டுக்கு போறாங்க, அங்க போய் நீங்க யார சொல்லலா, நான் நீங்கள் எனக்கு தெரியாது, நீங்க தெரியாது சொன்னது என்று சொல்லும் போது சொன்னாங்க, முதலாவது அட்டகிரிக்கு தானே, முதலாவது தாக்குதல் அப்பதான் பொறுமைக்குன்னு சொன்னாங்க, முதலாவது வறுமை அந்த பாதிப்பு அப்ப ஸ்டடியாக பொறுமையா இருக்கணும், அதுதான் பொறுமை என்று சொல்றாங்க. இது கண்ட உள்ளதெல்லாம் சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு பொறுமை பொறுமையோடு இருந்தாலும் அது அர்த்தம் கிடையாது. அப்படி நிறைய பேர் பொறுமை அப்படிதான் அறியும், உள்ளதெல்லாம் எல்லாம் சொல்றது, வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டுறது, எல்லாம் சொல்லிட்டு கடைசியில வந்து என்னது, இப்ப பொறுமையோடு இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா சரி, சொன்னாங்க. ஆரம்ப எப்ப அந்த தாக்குதல் வருதோ அது வாரத்தோட முதலாவது என்ன செய்யணும், பொறுமையை ஏற்றுக்கொள்ளணும் சொல்லாங்க சொல்றாங்க. எனவே அதே மாதிரி எடுத்து சொன்னா, பிள்ளைகள் மரணிக்கின்ற போது பிள்ளைகளுடைய மரணம், பிள்ளைகளுடைய பிரிவு என்பது பெற்றோர்களுக்கு மகத்தான கூலியை இஸ்லாம் வழங்குது, மகத்தான கூலியை இஸ்லாம் வழங்குது. ஏன்னா அந்த உணர்வுகள் அவ்வளவு இஸ்லாம் மதிக்குது, ஒரு தாய் தந்தை பிள்ளைகளுடைய பிரிவு இருக்குதே அதுல வந்து அவங்க படுற வேதனைக்கு, அந்த வேதனைக்கு இஸ்லாம் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு பெருமதியை கொடுக்குது, அதுக்கு ஒரு பெருமதி இஸ்லாம் வழங்குது. அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாராவது ஒருவருக்கு மூன்று பிள்ளைகள் அவங்களோட பருவ வயது அடைவதற்கு முன்னால மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னா, அந்த பிள்ளைகளின் மூலமாக அல்லாஹ் அந்த தாயையும் தந்தையும் சொர்க்கத்தில் நுழை வைக்கிறான். அந்த ரெண்டு மூணு பேர் மரணிக்கிறாங்க, மூன்று பிள்ளைகள் பருவ வயதுக்கு முன்னாலே மரணிச்சுது, பொறுமையோடு ஏற்றுக்கொள்றாங்க, அல்லாஹுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்றாங்க, ஏற்றுக்கொண்டாங்கடா அல்லாஹு தஆலா அந்த இரண்டு, அந்த தாயையும் தந்தையும் அந்த மூன்று பிள்ளைகள் மூலமாக அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழை வைக்கிறான். எப்படி என்ன சொன்னா, ஹதீஸ்ல பாருங்க சுபான வார்த்தையில, வயகூனூன அலா பாபின் மின் அப்வாபில் ஜன்னா, அந்த பிள்ளைகள் சொர்க்கத்துடைய வாயில்களை நின்று கொள்வாங்க, வாயில நிப்பாங்க, சரியா நிற்கும் போது அல்லாஹ் என்ன சொல்லுவான், சொர்க்கத்துல நுழைங்கப்பான்னு சொல்லுவான், அல்லாஹ் சொர்க்கத்துல நுழைங்க, எதுகுல் ஜன்னா சொர்க்கத்துல நுழைங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளைகள் சொல்லும், ஹத்தா எஜிய அபவானா, எமது பெற்றோர்கள் வரும் வரை நுழைய மாட்டோம், எமது பெற்றோர்கள் வரும் வரை நுழைய மாட்டோம் என்று அந்த பிள்ளைகள் சொல்லும். உதுகுலுல் ஜன்னத்து அந்தும் வ அபவாக்கும் பிஃபதலில்லாஹி வ ரஹ்மதி, அல்லாஹ் என்ன சொல்வான், நீங்களும் உங்கள் பெற்றோர்களும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று சொல்லப்படும். எனவே இது பெரும் பாக்கியம். அப்ப எனவே குழந்தைகளை வந்து, குழந்தைகள் உயிர் பிரியர் என்பது ஒரு பெரும் தியாகம், அதுக்கு மகத்தான கூலிய இஸ்லாம் கொடுக்குது, சொர்க்கத்தை கொடுக்குது, வேற அதுதான் மகத்தான கூலி, சொர்க்கத்தை விட உயர்ந்து இருக்குதா, சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்குகிறான், மிக உயர்ந்த கூலி. அவ பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தந்தது அல்லாஹ் திருப்பி எடுப்பான், அல்லாஹ் தந்தது அல்லாஹ் திருப்பி எடுப்பான், அவனுக்கு அதுக்குரிய உரிமை இருக்குது. நருமையான சகோதரர்களே, அதே போன்ற ஒரு முறை ரசூல் நாங்க பெண்களுக்கு உரை நிகழ்த்தும் போது, பெண்களுக்கு உரை நிகழ்த்தும் போது சொல்றாங்க, யாராவது ஒரு பெண்மணி அந்த பெண்ணுடைய மூன்று குழந்தைகள் மரணித்து விட்டால் அந்த பிள்ளைகள் நரகத்துக்கு திரையாக இருக்கும், தாயை தந்தையை நரகத்துக்கு நுழைய விடாமல் திரையாக இருப்பார்கள் அந்த பிள்ளைகள். அப்ப அந்த சஹாபிய பெண்மணி கேட்கிறாங்க, யார் சொல்லா இரண்டு பிள்ளைகள் என்று கேட்கிறாங்க. உடனே ஆர்வம், இஸ்லாம் இரண்டு பிள்ளைகள் மரணித்து விட்டால் யார் சொல்லா, இரண்டு பிள்ளைகள் மரணித்து விட்டாலும் அதே பாக்கியம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த தலைப்பை பொறுத்தவரையில், இந்த தலைப்பில் நாங்கள் இதுவரை பார்த்ததை பொறுத்தவரை சுருக்கமாக அவசரமாக மீட்டிக்கொள்வோம். அதுல அதாவது ஒரு நோயாளி, மரணப்படுக்கையில் உள்ள நோயாளிக்கு இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய கடமைகள் 12 பார்த்தோம் இல்லையா, எத்தனை? 12 பார்த்தோம். மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளியுடைய கடமைகள் எத்தனை? 12. சென்ற 2 வகுப்புல பார்த்தோம். இன்று நாங்க பார்த்த விஷயங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா, அங்கு உள்ளவர்களுக்குரிய கடமைகளை பார்த்தோம். அங்கு இருக்கக்கூடியவங்களை அவர் உயிர் பிரியும் போது உள்ள கடமை, உயிர் பிரிந்த பிறகுள்ள கடமைகள், உயிர் பிரியும் போது உள்ள கடமை, உயிர் பிரிந்த பிறகுள்ள கடமைகள் என்று பார்த்தோம். இத்தோடு நாம் நிறைவு செய்கின்றோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.